மாவீரம் அக்டம் கருப்புலி கேப்டன் சத்யா சத்யா வீரச்சாவு என்று அறிந்தபோது அதை ஏற்றுக்கொள்ளும் திடம் யாருக்கும் இருக்கவில்லை. சத்யா அவளை எப்படித்தான் பிரித்திருப்பது? அன்பாய் சண்டை போடும் அவளின் குழந்தை தனமான பேச்சு சின்ன விடயங்களையே தாங்க மாட்டாமல் கசிகின்ற கண்களும் மீண்டும் மீண்டும் அவளை நினைவூட்டுவனவாகவே இருந்தன. சின்ன பிள்ளை அல்ல, கட்டு என்றுதான் அவளை சொல்வார்கள். அவ்வளவு உயரம் குறைவு. ஆனால் அவள் சின்ன பிள்ளை இல்லை. 1978 மாசி 6 அன்று பிறந்தாள் அவள். 11 ஆண்டில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் போது போராட்டத்தில் இணைந்து கொண்டவள். நடக்கின்ற போது அவளின் துடியாட்டமான நடைபெறும் உற்சாகமான கருப்புத்தாரா நடப்பது போல இருக்க அவள் லோ கட்டினால் அதுவும் அவளும் ஒரே அளவு போல் என்ன தோன்றும். ஆனிரவுக்குள் நடத்தப்பட்ட பல கருமுறை தாக்குதல்களில் இவளை சேர்த்துக் கொள்ளவில்லை. தண்ணீருக்குள்ளால் நகர்ந்து செல்ல வேண்டிய அநேகமான தாக்குதலுக்கு இவள் சேர்த்துக் கொள்ளப்படுவதில்லை. அவளின் குறைந்த உயரம்தான் அதற்கு ஒரே ஒரு காரணம். நித்தம் இப்படியே வாய்ப்புகள் கிடைக்காமல் போய்விடுமோ என்று நினைத்தால் அவளுக்கு அழுகை வந்துவிடும். தனக்கு வாய்ப்பு தரும்படி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருப்பாள். இவளோடு அன்பாய் சண்டை செய்வதற்காக மற்ற தோழிகள் இவளை பார்த்து கேலி செய்வார்கள். நாங்கள் போறோம் என்ற போதெல்லாம் அவள் தனது உறவுகளை மறைத்து சிரிப்பாள். நானும் வருவன் தானே, ஆனிரவுக்குத்தான் தண்ணி கலக்கவனும் பலாளி ரோட்டால போவன் என்று தன் உள்ளத்தில் இன்றுமே மாறாத உறுதியை சொல்வாள். ஆனாலும் அவளுக்குள் உள்ளூர ஒரு துயர் இருக்கவே செய்தது. தானும் விரைவாக போய் தனது இலக்குகளை அழிக்க வேண்டும். நலாக்கா இன்னமும் எத்தனையோ கரும்பு வீரர்களோடு அந்த வீரர்களின் கனவோடு சென்ற மக்களின் அவல வாழ்வு போக்க வேண்டும் என்ற துடிப்பு வழி தெரியாமல் அவளுக்குள்ளேயே மறைந்திருந்தது. அவளை கரும்புலியாய் மாற்றியது. அவள் பழகி ஒவ்வொரு கரும்புலி வீரர்களின் முகங்களும் அவர்களின் லட்சியம் சுமந்த அங்கங்களும் தான். அந்த வீரர்களின் முகங்கள் தான் நெஞ்சில் நிறைந்திருந்தது. கரும்புலிகளோடு சேர்ந்து வாழ்வதும் அவர்கள் பிரியும் போது இதயம் விம்முவதும் யாராலும் தாங்க முடியாத வேதனை. அவளுக்கு இது எத்தனையோ தடவை வந்து போன நிகழ்வு. இயக்கத்தில் இருந்து அடிப்படை பயிற்சி முடிய முன்னரே சூரிய கதிர் படை நடவடிக்கையில் காவுகுழுவாக செய்யப்பட்டாள். காயப்பட்ட போராளிகளையும் வீரச்சாவடைந்த வித்தோள்களையும் சுமந்து அவள் தோள்களும் கைகளும் காய்த்திருந்தன. முதலுதவி வழங்கிக் கொண்டிருந்த போது பல போராளிகள் அவள் மடியிலேயே உயிரடங்கி போனார்கள். அவையெல்லாம் வேதனைதான். அவள் தனக்குள்ளேயே அழுது கொண்டாள். அந்த நாட்கள் தான் போராட்ட வாழ்வில் அவள் முதலில் சந்தித்த கடமையான நாட்கள். ஈர உடைகள், உடைமாற்ற நேரமற்ற கடமைகள், ஓய்வில்லாமல் தொடர்ச்சியாக களப்பணிகளில் ஈடுபட்டவள். அந்த களத்திலிருந்து வந்த சிறிதும் ஓய்வில்லாமலே மிளத்தீவு சமருக்கான பயிற்சிகளில் ஈடுபட்டு சண்டையிலும் பங்காற்றினாள். அந்த சண்டையில் தலையில் சிறு காயம். அது மாற முன்னரே சச்சிய சண்டைக்கு போகப் போகிறேன் என்று அடம் பிடித்து சச்சிய சண்டையில் நின்றபோதுதான் இன்னொரு முக்கியமான பணி இருக்கிறது என்று பின்கடமனை அழைத்தது. இந்த புதிய பணி கொடுக்கப்பட்டது. அவள் கரும்புலிகளுக்குள் நிர்வாகம் தொடர்பான வேலைகளுக்காக சென்றாள். அங்கேயே செல்வதற்கு முன்பிருந்த கரும்புலிகளின் ஈகங்களை அவர்களின் உணர்வுகளை புரிந்துவிட வேண்டும் என்பதில் ஆர்வம் மிகுந்திருந்தது அவளுக்கு. அவளின் விருப்பப்படியே அமைந்துவிட்ட இந்த பணியால் மகிழ்ந்தாள். நாட்கள் செல்ல செல்ல அவர்களுடனான உறவும் வலுப்பெற அவளின் செயற்பாடுகளுக்குள்ளேயே மாறுதல்கள் வந்தது. ஒவ்வொரு கரும்புலி வீரர்களும் எவ்வளவு மென்மையானவர்கள், மற்றவர்களின் உணர்வுகளை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். தமக்குள்ளேயே எத்தனை சோகங்கள் வேதனைகள் இருந்தாலும் சிரித்து சிரித்து மற்றவர்களுக்காக வாழ்கிறார்கள். இப்படி அவர்களின் இதயங்களை அறிந்தபோது அவர்கள் மீதான அன்பு வலுவானது. நிலைக்காத உறவு என்று தெரிந்த பின்பும் நினைவுகளில் அவர்களின் நினைவுகளே நெருக்கமானது. அங்கே நடாதான் இவளில் அதிக பாசம். அவளும் அப்படித்தான். பயிற்சி முடித்து வரும் ஓய்வு நேரங்களிலும் அவள் இவளோடு கதைப்பதும் அறிவுரை சொல்வதுமாகவே பொழுதுகள் கழிந்தன. அவளின் நெஞ்சுக்குள்ளிருந்த உணர்வுகள் முழுவதும் இவளுக்குள்ளும் தெரிந்தது. ஆணிரவு தளம் மீது நடத்த திட்டமிடப்பட்டிருந்த கரும்புலி தாக்குதலுக்கு ஆசா தலைமையில் ஒரு அணி தயாரான போது இவள் தன்னை பிரிந்து நலாவும் மற்ற தூளையரும் போகப் போகின்றார்கள் என்று அழுதபடி சிந்தித்த நாட்கள் கடுமையானதாகவே இருந்தது. தாக்குதலுக்கு செல்ல தயாரானவர்கள் கலகலப்பாகவே இருந்தார்கள். இவளுக்கு ஆறுதல் கூறி தேற்றினார்கள். நாங்கள் சாதிக்க போறோம், சாக போயில என்று எல்லோரும் ஒரே மூச்சில் கூறிவிட்டு போய்விட்டார்கள். அவர்களின் நிரந்தரமான இழப்பால் அவள் நிலை தளர்ந்து போனாள். அவர்களுக்காக அழுவதுபில்லை என கண்டாள். கண்ணீர் ஊதியை கரைத்துவிடும் என்று கண்களுக்குள்ளேயே கண்ணீரை தேக்கினாள். அவர்களின் வழியில் அவளும் ஒரு கரும்புலியாகிவிட்டாள். இவள் கரும்புலி என்ற கனவினை நெஞ்சினுள் நிறைத்துக் கொண்டு கண்களால் அதை மறைத்துக் கொண்டு விடுமுறையில் அம்மம்மா வீடு சென்றாள். சிறகவையிலிருந்து அவள் அம்மம்மாவோடுதான் வளர்ந்தவள். அம்மம்மாவைத்தான் அவள் அம்மா என்று சொல்வாள். அம்மாவும் அப்பாவும் யாழ்ப்பாணத்தில் சில வழிகளில் இங்கே வந்து இவளை பார்த்துவிட்டு போவார்கள். விடுமுறையில் வந்தபோது எல்லாம் மாற்றமாகவே இருந்தது. அம்மம்மா இறந்து விட்டார். அவரிடத்தில் இப்போது சித்திதான் இருந்தாள். விடுமுறை காலம் கலகலப்பாக கழிந்தது. இந்த இருட்டுக்கு பயப்படுற நீ, விளக்கு நின்றாலே கத்துற நீ, அங்கே என்னென்று துணிவை நிற்கிறாய் என்ற போது அவள் சிரிப்பால் மட்டும் சமாளித்துக் கொண்டாள். அது வரும் சிரிப்பல்ல, அந்த சிரிப்புக்குள் ஏராளமான அர்த்தங்கள் இருந்தன. இருட்டுக்கு பயந்தவள் வெளியில போறதென்றால் நான் அல்லது அம்மா வேணும். இவள் வீட்டுக்குள்ள நிக்கக்குள்ள விளக்கு நின்றால் வெளியில வரமாட்டாள். வெளியிலிருந்து விளக்கு இல்லாட்டி உள்ளுக்க போக மாட்டாள். அவ்வளவு பயம். சும்மா இருட்டினாலே கத்துவாள். சத்யாவோடு சென்ற தோழிக்கு சின்னம்மா தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தாள். சத்யாவோ தன் தோழியையும் சின்னம்மாவையும் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள். அந்த சிரிப்பு மாறாமலே விடைபெற்றுக் கொண்டாள். அந்த சிரிப்புக்குள் எவ்வளவு அர்த்தங்கள் புதைந்து கிடந்தன. அவள் எவ்வளவு துணிச்சலான போராளி. தேசப்பற்றிலும் தோழர்களது லட்சியத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற லட்சியத்திலும் ஊறி வளர்ந்தவள். தனியே சென்று ஒரு இராணுவ இலக்கை தகர்ப்பதற்கு கூட திடம் கொண்டிருந்தவள். 2000 பங்குனி 31 நாளன்று தாமரைக்குளம் பகுதியில் 4 ஆட்லறைகளை அளிப்பதற்கு வழி சமைத்துவிட்டு வீட காவியமானாள் எங்கள் கரும்புலி கேப்டன் சத்யா. கரும்புலி கேப்டன் சத்யாவின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டோம்.
பொழுதினி தோழாய் இந்த இதயத்தை வருடினி வாழ் கல்லறை வருகிறேனோ நாள் இல்லை அருகினி தூங்குவேன் வீழ்ந்தாள்.